الشيطان الرجيم. يوم تجد كل نفس ما عملت من خير مخبرا وما عملت من سوء تود لو أن بينها وبينه أمدا بعيدا ويحذركم الله نفسه والله رؤوف بالعباد. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. قل أطيعوا الله والرسول فإن تولوا فإن الله لا يحب الكافرين.
மணிநேரம் இருந்துட்டு நோம்ப திறந்தா சரி. பதினான்கு மணி நேரம் இருந்தது கூட அவங்க நோன்பு திறக்க வேண்டியது, திறந்துட்டு மற்ற அங்கால ஒரு ஏழு மணி நேரம் வரும், அந்த ஏழு மணி நேரமும் அவங்க நோன்பு இல்லாம இருப்பார்கள். இப்படி ஒரு பத்துவாவை இப்ப புதுசா வெளியிட்டு இதுவும் மக்கள் மத்தியில பரவி கொண்டு வருகிறது. இப்ப லாயு கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹ, பொது விதி. 21 மணி நேரம் நோன்பு பிடிக்க முடியாதவர் என்ன செய்ய வேண்டும்? பிடிக்க தேவையில்லை. அவர் விதியாவும் கொடுக்க முடியாது, என்ன செய்யணும் அவர்? இப்ப உதாரணமா நான் சென்னை வாசிட்டு வைங்களேன், எனக்கு நோன்பு பிடிக்க முடியல, கடும் வெயிலா இருக்கு, கஷ்டமா இருக்கு நோன்பை கண்டினியூ பண்றது, என்னால முடியல, நான் என்ன செய்வேன்? நோன்பை விடுவேன். என்னால அறவே முடியலன்ற ஒரு நிலை வரும்போது கடும் தாகமா இருக்கு, அந்த தாகத்தோடு இருந்தா மௌத்தாயிருவன் அல்லது மயக்கம் போட்டு விழுந்துருவன் என்ற ஒரு நிலை எனக்கு உருவாகுதுன்னால் எனக்கு அல்லாஹ் என்னுடைய சக்திக்கு மேல என்னை கஷ்டப்படுத்த மாட்டான். வத்தக்குள்ளாக மஸ்தாச்சும். அப்ப நான் நோன்பை விடலாம். நோன்பை விட்டுட்டு என்ன செய்ய வேண்டும்? கலா செய்ய வேண்டும். 21 மணி நேரம் எல்லாம் அவரிடம் அங்க இருக்காது, மாறி மாறி வரும். அப்ப இந்த மாசம் 21 மணி நேரம் இருக்கு, நெக்ஸ்ட் மந்த் குறையலாம், அதை அடுத்த மாசம் அதை விட குறையலாம். குறைஞ்சிட்டு வரும்போது சில நேரங்கள்ல அவங்களுக்கு பகல் வேலை கொஞ்சம் ஆயிரும், ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரம் பகல் வரும், அந்த நேரம் ரொம்ப பிடிச்சிட்டு போகணும். இதுதான் இதுக்குரிய பத்துவா. இதை விட்டுட்டு ரமலானில் இப்ப பகல் வேளையில் நோன்பை விட சொல்லுகிறார்கள், நோன்பு திறக்க சொல்றாங்க. என்னென்னால் இப்ப இதை கேட்டுட்டு மக்கள் கொஞ்சம் பேர் இதுக்கு பின்னாடி அந்த ஃபத்வாவை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்றால் இந்த ஹதீஸ் பிராக்டிக்கலாக நமக்கு அப்படியே தெரியுது. உலமாக்களுடைய உயிர்களை எல்லாம் கைப்பற்றுவதன் மூலம் கல்வியை உயர்த்துவான். மக்கள் அறிவிலிகளை இந்த ஃபத்வா ஒரு மிம்பர்ல நின்று ஒருவர் பேசுறார், அந்த மிம்பர்ல நின்று பேசுறவரை நீங்க பார்த்தால் அவருக்கு இஸ்லாமிய கல்விக்கு இடையில எந்த சம்பந்தமும் கிடையாது, ஒரு மதரசாவில் ஓதிட்டு வந்தவர் கூட கிடையாது. அப்ப என்ன நடக்குது, ரியலா பாக்குறீங்களா இல்லையா ஹதீஸ? இந்த ஹதீஸ் அப்படியே இன்று சமுதாயத்தில் அரங்கேற்றப்படுகிறது. இப்ப இந்த ஹதீஸ் வந்து மஷ்ஹூரான ஹதீஸுக்கு உதாரணம். ஒவ்வொரு தபக்காவிலும் மூன்றுக்கும் மேற்பட்டவர்கள் வருகிறாங்க. இத சில ஹதீஸ்களை நீங்க பார்த்தால் இல்ல சில புத்தகங்களை நீங்கள் பார்த்தால் அது அரபுல படிக்கக்கூடியவங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும். ஹாதா ஹாதல் ஹதீசு மஷ்ஹூருன் என்று வரும். ஹாதல் ஹதீசு மஷ்ஹூருன், மஷ்ஹூருன் என்று சொன்னால் இந்த இடத்தில் மஷ்ஹூர் என்ற அரபு சொல்லுக்கு தமிழ் கருத்து என்ன? பிரபல்யமானது. இந்த இடத்தில் உசூலுல் ஹதீஸினுடைய அர்த்தத்தில் பயன்படுத்தப்படவில்லை, அரபு மொழியினுடைய அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அங்க உமர் அலி அல்லாஹ் அவர்கள் நியமத்தில் பித்அத்து ஹாதிஹி சொன்னாங்களே, ஜமாத்தாக இரவு தொழுகையை தொழ வச்சுட்டு சொன்னாங்க, நியமத்தில் பித்அத்து ஹாதிஹி, இது சிறந்த பித்அத்துன்னு சொன்னாங்களே. சிறந்த பித்அத்துன்னு அங்க சொன்னது என்ன அர்த்தத்தில்? லுகா, அரபு மொழி அர்த்தத்தில் சொன்னது. ஒரு பித்ஆ ஹசனான் ஒன்று இருக்கிறது என்பதற்கான ஆதாரம் அது கிடையாது. அதே போன்றுதான் இமாம்கள் புத்தகங்கள் எழுதும் போது இப்படி எழுதுவாங்க, மஷ்ஹூருன் ஹாதல் ஹதீது மஷ்ஹூருன். அப்படின்னா மஷ்ஹூர் என்று சொன்னால் ஒன்று அது ஃபுகஹாக்களுக்கு மத்தியில மஷ்ஹூராக இருக்கும். ஃபுகஹாக்கள்னால் சட்டக்கலை அறிஞர்களுக்கு மத்தியில மஷ்ஹூரா இருக்கும், அதோட தரம் வேற. லைவா கூட இருக்கும். உதாரணமாக அப்கதுல் ஹலால் இலல்லாஹி அத்தலாக், அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான ஹலால் தலாக் ஆகும். இது மஷ்ஹூரும் பைனல் ஃபுகஹா, மஷ்ஹூரும் பைனல் ஃபுகஹா, ஃபுகஹாக்களுக்கு மத்தியிலே மஷ்ஹூரானது என்று சொன்னால், ஒவ்வொரு தபக்காவிலும் குறைந்தது மூன்று பேர் வரக்கூடிய ஹதீஸ் என்று புரிஞ்சு கொள்றதா? இல்ல, ஃபுகஹாக்கள் இந்த ஹதீஸ எல்லாரும் குறிப்பிடுவாங்க அவங்களுடைய ஃபத்வாக்கள்ல, அல்லது அவங்களுடைய ஃபிக்ஹ் நூல்களை படிக்கும் போது எல்லா ஃபுகஹாக்களும் அபு ஹனீஃபா, மாலிக், ஷாஃபிஈ, அஹ்மத், இப்னு ஹஸம், எல்லா இமாம்களும் இதை கொண்டு வருவாங்க. இதுதான் அதனுடைய அர்த்தமாகும். ஆனா உண்மையா அபுகதுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக் என்ற ஹதீஸ் தாயிஃப். அபுகதுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக், அல்லாஹுக்கு மிக வெறுப்பான ஹலால் தலாக் ஆகும் என்ற இந்த ஹதீஸ் தாயிஃப் ஆனது. இப்ப மஷ்ஹூருன் பைனல் ஃபுகஹான்னால் அங்கு பயன்படுத்தப்பட்டது என்ன அர்த்தத்தில்? லுகா அர்த்தத்தில், உசூலுல் ஹதீஸினுடைய அர்த்தத்தில் அல்ல. சில நேரங்களில் இப்படி பயன்படுத்துவாங்க, மஷ்ஹூருன் பைனல் ஆம்மா, பொதுமக்கள் மத்தியில் இது மஷ்ஹூரானது. பொதுமக்கள் மத்தியில் மஷ்ஹூர் என்று சொன்னால், உதாரணமாக தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின், முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும், வா முஸ்லிமத்தின் என்று வார வார்த்தை. இது பொதுமக்கள் எல்லாரும் அப்படித்தான் சொல்றோம், முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் கல்வியை தேடுவது கடமையாகும். இது பொதுமக்கள் மத்தியில் பிரபல்யமானது. ஆனால் ஹதீஸ்ல வரக்கூடியது அலா குல்லி முஸ்லிம் என்பது மாத்திரம். அப்ப சில நேரங்களில் அரபு கிதாபுகளை படிக்கும் போது இது ஃபுகஹாக்களிடத்தில் மஷ்ஹூர் என்று வந்தால் நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? லுகா அர்த்தத்தில் தான் அது மஷ்ஹூர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அதிகமான இப்படியான ஹதீஸ்களை, அதாவது ஃபுகஹாக்களிடத்தில் மஷ்ஹூரானது, அவாம்களிடத்தில் பொதுமக்கள் மத்தியில் மஷ்ஹூரானது என்பன போன்ற ஹதீஸ்களை நீங்க பார்த்தால் இட்டுக்கட்டப்பட்டதும் இருக்கும். உத்துலுபுல் இல்ம மினல் மஹ்தி இலல் அஹத், ஹத மஷ்ஹூருன் பைனல் அவாம், பொதுமக்கள் மத்தியிலே பிரபலம். இது ஹதீஸா? ஹதீஸே கிடையாது. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் இது பிரபல்யமானது. இப்படியான செய்திகளை நீங்க இமாம் சஹாபி ரஹ்மூல்லா அவர்களுடைய அல் மகாசிதுல் ஹசனா என்ற புத்தகத்தில் பார்க்கலாம். இப்ப பாருங்க இந்த சார்ட், இன்ன அல்லாஹ் லா யக்பிது அல்-இல்ம இன்திஸாஅன் இன்தஸிஉஹு என்ற இந்த ஹதீஸ் இப்படி தான் வருது. இப்படி வரக்கூடிய இந்த ஹதீஸ நீங்க பாத்தீங்க என்றால், முதல்ல நமக்கு புகாரிலிருந்து ஸ்டார்ட் பண்றோம். இப்ப இந்த ஹதீஸ ரிவாயத் செய்த அறிஞர்கள் ஒன்று புகாரி, அடுத்தது முஸ்லிம், அடுத்தது தபரானி, அஹ்மத், ஹதீபுல் பக்தாதி, இவங்க இவ்வளவு பேரும் இந்த ஹதீஸை ரிவாயத். அப்ப எத்தனை பேர் ரிவாயத் செஞ்சிருக்கிறாங்க? ஐந்து இமாம்கள் இதை ரிவாயத் செய்திருக்கிறார். புகாரியுடைய உஸ்தாத் இப்னு அபி உவைஸ், புகாரி இமாமுடைய ஷேக் இப்னு அபி உவைஸ். முஸ்லிமுடைய ஷேக் இந்த ஹதீஸுடைய விஷயத்தில் குதைபா இப்னு சயீத். தபரானியுடைய ஷேக் முஹம்மது இப்னு அம்ர். அஹ்மதுடைய ஷேக் அப்துல்லா அநபி. ஹத்தீபுனுடைய ஷேக் பக்ர் இப்னு சதகா. அடுத்ததா பாருங்க, இப்னு அபி உவைஸிடமிருந்து மாலிக், மாலிக்கிடமிருந்து ஹிஷாம், ஹிஷாமிடமிருந்து உர்வா. உர்வா யார்கிட்ட எடுத்திருக்கிறார் என்றால், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போன்று முஸ்லிம் குதைபாட்டிலிருந்து எடுத்திருக்கிறார், குதைபா ஜரீர்ட்டிருந்து எடுத்திருக்கிறார், ஜரீர் ஹிஷாமிட்டிருந்து எடுத்திருக்கிறார், ஹிஷாமும் உர்வாவிட்டிருந்து எடுத்திருக்கிறார், அவரும் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ஆஸ். அப்ப புகாரில நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த சனத் தான் இருக்கும். புகாரில போய் பார்க்கும்போது இந்த சனதிரிக்கும் உங்களுக்கு. தபரானியை நீங்க பாருங்க, தபரானில போனால் முஹம்மது இப்னு அம்ர், அலா இப்னு சுலைமான், அடுத்தது ஜுஹுரி, அபு சலமா, அபு ஹுரைரா. அடுத்தது அஹ்மது கிட்ட போனீங்கன்னா அப்துல்லா, வக்கி, அஹ்மஷ், சாலிம், ஜியாத் இப்னு லபீத். இதுல ஹதீப் வந்து பக்கர், அப்துல்லா, மூசா, உர்வா, ஆயிஷா. இவங்க இவ்வளவு பேர் யார்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது மத்தில், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது மத்தில். இவ்வளவும் சனத், இது ஒரு சனத், இது ஒரு சனத், அது ஒரு சனத். புகாரிலிருந்து கீழே வாரது ஒரு சனத், முஸ்லீமில் இருந்து கீழே வாரது ஒரு சனத், தபரானிலிருந்து ரசூலுல்லாஹ் அபூ ஹுரைரா வரைக்கும் உள்ளது ஒரு சனத். இப்ப இதுல எத்தனை சனத் இருக்கு நமக்கு? ஐந்து சனத் இருக்கு. இப்ப தபக்காவை பாருங்க, சஹாபாக்கள் ஒரு தபக்கா, சாரி இங்க கீழே இருந்து போங்க, சஹாபாக்கள் ஒரு தபக்கா. இப்ப எத்தனை சஹாபி இந்த ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறார்? நாலு. அடுத்தது ஒரு தபக்கா, எத்தனை பேர் வராங்க? மூன்று. ஏன் மூன்று? ஒருவா ரெண்டு இடத்துல வாரார், ரைட், மூன்று இடத்துல, சாரி மூன்று இடத்துல உருவா வாரார், எனவே மூன்று பேர். அடுத்ததுல நான்கு பேர், அடுத்த தபக்காவில் ஹிஷாம் ரெண்டு இடங்கள்ல வாரத்தினால நான்கு, அடுத்த தபக்காவில் அஞ்சு பேர், அதுக்கு அடுத்ததுலயும் அஞ்சு. இப்ப தபக்கா புரிஞ்சிட்டா? சனதும் புரிஞ்சிட்டு, ராவிகளும் புரிஞ்சிட்டு, தபக்காவும் நமக்கு புரிஞ்சிச்சு, ரைட். இப்ப இந்த தபக்காவில் பாருங்க, முதல் அஞ்சு, அடுத்தது அஞ்சு, அடுத்தது நான்கு, அடுத்தது மூன்று, அடுத்தது நான்கு. இப்ப இந்த ஹதீஸுக்கு என்ன ஹுக்கு? முத்தவாத்திர் என்று சொல்ல முடியுமா? இந்த ஹதீஸ முத்தவாத்திர் என்று சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? குறைஞ்சது பத்து பேர் இல்ல. இந்த ஹதீஸ் ஆஹாதான ஹதீஸ், ஆட்டோமேட்டிக்கா ஆஹாதான. இந்த ஹதீஸில் ஹதீஸை ஆஹாதான வகை மூன்று, மஷ்ஹூர், அஜீஸ், கரீப். இதுல எந்த கேட்டகரிக்குள்ள அதை கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு கேட்டால் மஷ்ஹூருக்குள்ள. ஏன்? குறைந்தது மூன்று பேர் வந்திருக்கிறார், குறைந்தது மூன்று பேர் வந்திருக்கிறார். இதுல ஏதாவது ஒரு தபக்காவில் இரண்டு பேர் வந்திருந்தால் இது மஷ்ஹூர் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வந்து ஆயிஷாவும் அபூ ஹுரைராவும் மட்டும் இருந்தால் இந்த ஹதீஸை நம்ம மஷ்ஹூர் என்று சொல்ல முடியாது. ஏன்? மூன்றுக்கு குறைவானவர்கள் ஒரு தபக்காவில் வந்து விட்டார்கள். இப்ப புரிஞ்சிட்டு தான் இது? இப்ப முத்தவாத் ஆஹாதான ஹதீஸின் இரண்டாவது வகை என்ன? அஜீஸ். அஜீஸ் என்று சொன்னால் அல்லா யூஜத ஃபி ஐ தபக, சாரி அல்லா யகில் ருவாத்துஹு அன் இஸ்னைன் ஃபி ஜமீ தபக்காத் ஸன. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைந்தது ஒவ்வொரு தபக்காவிலையும் இரண்டு பேர், ஒரு தபக்காவில நூறு பேர், ஒரு தபக்காவில ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் என்னது? அஜீஸ். ஒரு அஞ்சு தபக்கா வருது, இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்ததை போல அஞ்சு தபக்காவில் ஒரு தபக்காவில் நூறு பேர், இன்னும் ஒரு தபக்காவில் ஐம்பது பேர், இன்னும் ஒரு தபக்காவில் பத்து பேர், ஒரு தபக்காவில் ரெண்டு பேர். உதாரணமா சஹாபி என்ற தபக்காவுக்கு வந்தால் ரெண்டு இரண்டு சஹாபி தான் அதை அறிவித்திருக்கிறார்கள் என்றால் அந்த ஹதீஸ் அஜீஸ் ஆனது. அப்போ ஏதாவது ஒரு தபக்காவில் குறைந்தது இரண்டு பேர் இடம்பெற்றால், குறைந்தது இரண்டு பேர் இடம்பெற்றால் அது ஆஹாதான ஹதீஸில் அஜீஸ் என்ற வகையைச் சேர்ந்ததாகும். இதுக்கு உதாரணம் புகாரி முஸ்லீம்ல வருவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மயீன். உங்களுடைய பெற்றோர், பிள்ளைகள், ஏனைய அனைத்து மனிதர்களை விடவும் நான் உங்களுக்கு விருப்பத்திற்குரியவனாக மாறவில்லை என்றால் நீங்கள் ஈமான் கொள்ள மாட்டீர்கள் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ் அஜீஸ். ஏன் அஜீஸ் என்று பாருங்க, புகாரி முஸ்லிம், அடுத்தது புகாரி. புகாரி முஸ்லிம் யாரை தொட்டு அறிவிக்கிறாங்க? அனஸ். புகாரி மட்டும் அபூ ஹுரைரா, முஸ்லிம் அபூ ஹுரைரா தொட்டு அறிவிக்கல, புகாரியுமாம் ரெண்டு பேரை தொட்டு அறிவிக்கிறாங்க, அனசையும் அபூ ஹுரைராவையும் தொட்டும். ஆனால் முஸ்லிம் வந்து அனச தொட்டு மட்டும் அறிவிக்கிறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இருந்து கதாதா அப்துல் அஜீஸ் இப்னு சுஹைப் கேட்டிருக்கிறாங்க. கதாதாட்ட இருந்து ஷுபாவும் சயீதும் கேட்டிருக்கிறார். அப்துல் அசீசிடம் இருந்து இஸ்மாயிலும் அப்துல் வாரிசும் கேட்டிருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சஹாபாக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ரெண்டு. சஹாபாக்களுடைய தபக்காவில ரெண்டு பேர், தாபியன்களுடைய தபக்காவில ரெண்டு பேர், தபவு தாபியன்களுடைய தபக்காவில நான்கு பேர். எனவே இந்த ஹதீஸ் அஜீஸான ஹதீஸ். அடுத்தது கரீப். கரீப் என்றால் என்னப்ப ஆட்டோமேட்டிக்கா புரியும். ஒரு ஏதாவது ஒரு தபக்காவில் ஒரு ராவி வந்தால் அந்த ஹதீஸுக்கு நம்ம என்ன ஹுக்கும் கொடுப்போம் என்றால் கரீப். இதுக்கு பிரபல்யமான உதாரணம், சாரி இதுல இன்னும் ஒரு பேர் இதுக்கு ஃபர்துன்னும் பயன்படுத்துவாங்க. நீங்க அரபுல கிதாபுல் வாசிக்கும் போது சொன்னாங்க என்றால் அல் ஃபர்த் என்பது எதை நாடும்? கரீப் என்பதைத்தான் குறிக்கும். கரீபுக்கு பிரபல்யமான உதாரணம் இன்னமல் அஹ்மாலு பின்னியாத் என்ற ஹதீஸ். என்னென்றால் பின்னால நிறைய சனத் வந்தாலும், சன தபக்காக்கள் நிறைய ராவிகள் வந்தாலும், சஹாபி யார் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவர்? உமர் அலி அல்லான் மட்டும்தான். உமர் அலி அல்லான் அவர்கள் மாத்திரம் இதை அறிவிக்கிற காரணத்தினால் இந்த ஹதீஸுக்கு கரீப் என்று பெயர் சொல்லப்படும். இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் ஏதாவது டவுட் இருந்தா அடுத்த பகுதிக்கு நான் கொடுத்துக்கணும். ஹதீஸ் நமக்கு வந்த வழிகளை வைத்து இரண்டாக பிரியும் என்று பார்த்தோம். ஒன்று முத்தவாத்திர், இரண்டாவது ஆஹாத். ஆஹாத் மூன்றா பிரியும், மஷூர், அஜீஸ், கரீப். இதுல வேறு இடையில் ஏதாவது டவுட்டுகள் உங்களுக்கு வந்தால் கேட்கலாம், இல்லைன்னா அடுத்த பகுதிக்கு போவோம். ஹதீஸ் பலத்தை வைத்து, பலம் பலவீனம் என்கிற நிலையை வைத்து இரண்டு பகுதிகளாக பிரியும். ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ்கள், இரண்டாவது நிராகரிக்கப்படக்கூடிய ஹதீஸ்கள். ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹதீஸ்கள், நிராகரிக்கப்படக்கூடிய ஹதீஸ்கள். இதுல நம்ம ஏற்கனவே பார்த்ததுல நமக்கு 100% கன்ஃபார்ம் எது ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும்? முத்தவாத்திர். ஆனால் ஆஹாத் எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும் என்ற அவசியம் கிடையாது. ஆஹாதான ஹதீஸ்களை பொறுத்தவரையில் அதில் மஷூர், அஸீஸ், கரீப் என்று இருப்பது போன்று லாயிஃப், மௌது எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. லாயிஃப், மௌது எல்லாம் அதற்குள் இருக்கின்றது. எனவே அதை பற்றி ஷேக் அவர்கள் இப்போது நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ்கள் அல்லது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹதீஸ்கள், இந்த ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹதீஸ்கள் பிரதானமாக இரண்டு வகைப்படும். ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹதீஸ்கள் பிரதானமாக இரண்டு வகைப்படும். ஒன்று என்ன? சஹீஹ், அடுத்தது ஹசன். ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹதீஸ்கள் ஒன்று சஹீஹ், இன்னும் ஒன்று ஹசன். இந்த சஹீஹ் ஹசன் என்பதை டீடைல்ஸாக நான்காக பிரிப்பாங்க. ஒன்று சஹீஹுன் லிதாத்திஹி, இன்னும் ஒன்று சஹீஹுன் லிகைரிஹி, அடுத்தது ஹசனுன் லிதாத்திஹி, ஹசனுன் லிகைரிஹி. இப்ப இது நம்ம பொதுமக்களுக்கு இதெல்லாம் சொல்லி புரியாது. பொதுமக்கள்கிட்ட என்ன சொல்லலாம்? இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஒரே வார்த்தையில அப்படித்தான் சொல்லணும். ஹசன்டா கூட அவங்களுக்கு என்னண்டு புரிய வாய்ப்பில்லை. ஆனால் நமக்கு தெரிய வேண்டும். ஒரு மாணவர் என்ற நிலையில் உள்ளவர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இப்ப பாருங்க, ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் என்றால் என்ன? இப்ப இது நீங்க நிறைய பேர்கிட்ட பண்டைக்கு நிறைய பேர் சஹி லைஃப் என்று பேசிட்டு இருப்பாங்க. சஹீஹுக்குரிய வரைவிலக்கணத்தை சொல்லுங்கன்னா தெரியாது. இப்ப சஹீஹான ஹதீஸ் என்றால் என்ன என்று கேட்டால், மத்தசல சனதுஹு பினக்லில் அதில் அப்பாபித் அம் மித்லிஹி இலா முன்தஹாஹு மின் கைரி ஷுதூதின் வலா இல்லா. இதுதான் சஹீஹான ஹதீஸுக்குரிய வரைவிலக்கணமாகும். மத்தசல சனதுஹு, அந்த ஹதீஸினுடைய சனத் தொடர்ச்சியானதாக இருக்க வேண்டும். பினக்லில் அதில் அப்பாபித், நீதியான நினைவாற்றல் உள்ள ஒருவர் அடுத்தவருக்கு கொடுத்திருக்க வேண்டும். அந்த சனத் தொடராக இருக்கணும் என்றார். மின் கைரி ஷுதூதின் வலா இல்லா, அந்த ஹதீஸ்ல ஷுதூதும் இருக்கக்கூடாது, இல்லத்தும் இருக்கக்கூடாது. இது நீங்க முடியும் அரபுல இதை எழுதி கொள்ளுங்க. இதுக்குரிய வரைவிலக்கணம் எப்ப புரியும் இந்த இத பின்னால வருது. இதனுடைய நிபந்தனைகள், அந்த நிபந்தனைகளை பார்க்கும்போது இதனுடைய வரைவிலக்கணம் உங்களுக்கு புரியும். மத்தசல சனதுஹு பினாக்லில் அதிலி அப்பாபித் அம்மித்லிஹி இலா முன்தஹாஹு மின் கைரி சுதூதின் வலா இல்லா. இந்த வரைவிலக்கணத்தை பார்க்கும்போது ஒரு ஹதீஸ் சஹீஹான ஹதீஸாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அங்கே ஐந்து நிபந்தனைகள் இருக்க வேண்டும். ஒரு ஹதீஸ் சஹீஹான ஹதீஸாக இருக்க வேண்டுமாக இருந்தால் ஐந்து நிபந்தனைகள் இருக்க வேண்டும். ஒன்று இத்திசாலு சனத். சனத் என்ன? அறிவிப்பாளர் வரிசை. நான் கேட்கறது மதரசாக்கள் அரபிக் காலேஜில் படிச்சவங்கள்ட்ட இல்ல, மற்றவங்க அதை ரிப்பீட் பண்றதுக்காக வேண்டி கேட்கிறேன். சனத் என்றால் அறிவிப்பாளர் வரிசை. அப்ப அறிவிப்பாளர் வரிசை தொடராக இருக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ரெண்டு அறிவிப்பாளர் வரிசை பார்த்தோம். ரெண்டு ஹதீஸுக்குரிய நிறைய அறிவிப்பாளர் வரிசைகள். இப்ப முதல்ல ஹதீஸ்ல அஞ்சு அறிவிப்பாளர் வரிசை இருந்துச்சு. இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸான் இன்தஸிஹுன்னு வரக்கூடிய ஹதீஸ்ல ஐந்து அறிவிப்பாளர் வரிசை. அதுல நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சி இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அப்ப இத்திசாலு சனத் முதல் கண்டிஷன் என்ன? தொடர்ச்சியாக இருக்க வேண்டும், இடையில துண்டிக்க கூடாது. இரண்டாவது நிபந்தனை அதாலத்து ருவா, ராவி அறிவிப்பாளர்கள் நீதமானவர்களாக நம்பகமானவர்களாக இருக்க வேண்டும். நீதமானவர்கள் நம்பகமானவர்கள் என்று சொன்னால் என்ன? அவங்க பித்தகத்துகள் செய்யக்கூடாது, பெரும்பாவம் செய்யக்கூடாது. பெரும்பாவத்துக்குள்ள பொய் சொல்லுவது வரும். இப்படியான தன்மை உள்ளவர்களாக அவர்கள் இருக்க கூடாது. மூன்றாவது நிபந்தனை பக்துர் ருவா, அறிவிப்பாளர்களுடைய நினைவாற்றல் உறுதியானதாக இருக்க வேண்டும். அறிவிப்பாளர்களுடைய நினைவாற்றல் ரெண்டு வகைப்படும். ஒன்று வப்து சதுர், இன்னும் ஒன்று வப்து கிதாப். ஒரு ஆள் சும்மா மனப்பாடமாக நினைவாற்றல் வைத்துக் கொள்ளலாம். இப்ப சொல்றத அப்படியே பாடமாக்கி அப்படியே சொல்லக்கூடிய டேலண்ட், இதுதான் வப்து சதுர். கேட்டவுடன் மனப்பாடம் செய்து கொள்வது. இன்னும் ஒன்றுக்கு வப்து கிதாப். வப்து கிதாப் என்றால் என்ன? எழுதி கொள்றது. இப்ப நான் சொல்றத நீங்க சரி அப்படி எழுதி வைத்துக் கொண்ட பிள்ளை இல்லாம சிலர் வந்து அப்படி நம்ம இம்லா பண்ணும் போது டிக்டேட் பண்ணும் போது தப்பா எழுதுவாங்க, நோட்ஸ் எடுக்கக்குள்ள தப்பா நோட்ஸ் எடுப்பாங்க. இவங்க வந்து பாபித் அல்ல. இப்ப ஒன்று சொல்றத உடனே கிரகித்து மனப்பாடம் செய்கிற டேலண்ட் இருக்க வேண்டும், அல்லது சொல்வதை எந்த தப்பும் இல்லாமல் அப்படி எழுதி கொள்ளக்கூடிய நிலை இருக்க வேண்டும். இப்ப உதாரணமா நான் ஒரு விஷயத்தை பற்றி வழங்கப்படுத்திட்டு என்ன முடிவு சொல்றேன்னு இருந்தால் இது மக்ரூஹ் என்று முடிவு சொல்றேன். நீங்க அதை ஹராம் என்று உங்களோட நோட்ல எழுதி வச்சுட்டீங்க என்றால் உங்கள்ட்ட பக்த் இல்ல. இப்படியானவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் சஹீஹாகாது. ஒன்று மனப்பாடம் சரியாக இருக்க வேண்டும், அல்லது எழுதுவது அதுல பெர்ஃபெக்ஷன் இருக்க வேண்டும். நான்காவது அதமு ஷுதூஸ், அந்த அறிவிப்பாளர் அல்லது அந்த செய்தி ஷாத்தானதாக இருக்கக்கூடாது. சனத் சாதானதாக அல்லது செய்தி சாதானதாக இருக்கக்கூடாது. சாத் என்றால் என்ன? நம்பகமான ஒருவர் இருப்பார், மிக நம்பகமான ஒருவர் இருப்பார். சிகா அவுசக். இப்ப சிலர் இருப்பாங்க 100% நம்ம சொல்றது அப்படியே பாடமாக கொள்வாங்க. இவர் யாரு? அவுசக். இன்னும் ஒரு அழிக்க பாடமாக்குவார், ஆனா அந்த 100% இருக்கார். இவரை சிக்கா என்று சொல்றது. இப்ப 100% பாடமாக்கி இருக்கிற ஒரு பாடமாக்குற அந்த டேலண்ட் உள்ள ஒருவர் ஒரு செய்தியை அறிவிக்கிறார். அதற்கு மாற்றமாக மற்றவர் இன்னும் ஒரு செய்தியை அறிவிக்கிறார், அதே செய்திக்கு மாற்றமாக. இப்ப இந்த நேரத்தில் அடுத்தவர் அறிவிக்கக்கூடிய செய்தி என்ன நிலையடையும்? சாத் என்ற நிலையடையும். ஆனா உண்மையிலே ஹதீஸ் துறையில் இவர் யாரு? அவர் தனி ஒரு ஹதீஸ் அறிவிச்சிட்டு போனால் அந்த ஹதீஸ் வந்து சஹி. அவர் தனி ஒரு ஹதீஸ் அறிவிச்சிட்டு போறார், யாருக்கு முரண்படல்ல என்று சொன்னால் அந்த ஹதீஸ் சஹீஹானது. ஆனால் அவர் அறிவிக்கும் போது அவுசக் என்பவருக்கு மாற்றமாக அந்த செய்தியை சொல்லுகிற சந்தர்ப்பத்தில் மாத்திரம் அந்த செய்திக்கு என்ன ஹுக்கும் கொடுக்கப்படும்? சாதண்டு கொடுக்கப்படும். சாதண்டு ஹுக்கும் கொடுத்தால் அந்த செய்தி பலவீனமாகி விடும். ஐந்தாவது நிபந்தனை அதமுல் இல்லா. அதமுல் இல்லா, அதாவது அந்த ஹதீஸில் சில மறைமுகமான குறைபாடுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். மறைமுகமான குறைபாடுகள் என்ற இந்த நிபந்தனையை இமாம்கள் இங்கே போடும்போது என்ன போடுறாங்க என்றால், இந்த குறைபாடுகள் உலமாக்களுக்கு மாத்திரமே புரியும். இந்த குறைபாடுகள் உலமாக்களுக்கு மாத்திரமே புரியும். அப்படியான சில நுணுக்கமான குறைபாடுகள் இருக்கக்கூடாது. இப்ப இந்த ஷரத்தை வச்சுட்டு தான் இன்றைக்கு ஹதீஸ் மறுப்புக்காரர்கள் வாதிடுறாங்க. என்னது இல்லத் இருக்கக்கூடாது என்று சொன்னால் குர்ஆனுக்கு முரண்படுவது ஒரு இல்லத். குர்ஆனுக்கு முரண்படுவது ஒரு இல்லத். இப்ப குர்ஆனுக்கு முரண்படுறது ஒரு இல்லத்தான். ஒரு ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்டால் அது ஒரு இல்லத்தான், சஹீஹ் என்ற நிலையை அது இழக்க செய்யும். இது யாருக்கு புரியணும்? உலமாக்களுக்கு புரிய வேண்டும். இந்த ஹதீஸ் புகாரி இமாம் வந்து ஹதீஸ் இவங்களுக்கு எல்லாம் டீச் பண்ண ஹதீஸினுடைய நிபந்தனைகளை சொல்லி தந்தவர் யாரு? இமாம் புகாரி. இந்த ஷரத்தை போட்டவர்களில் ஒருவர் யாரு? இமாம் புகாரி. இமாம் புகாரி அந்த நிபந்தனைக்கு உட்பட்ட நிலையில் தான் தன்னுடைய ஹதீஸ் கிதாபில் அந்த ஹதீஸ்களை கொண்டு வந்திருக்கிறார். அப்ப எல்லாம் பில்டர் பண்ணி கொண்டு வந்த ஹதீஸ். இதுக்கு பிறகு அது உங்களுக்கு முரண்படுவது போன்று தோன்றினால் ஹதீஸ்ல முரண்பாடு இல்லை. முரண்பாடு எங்க இருக்கு? உங்களுடைய சிந்தனையில் தான் முரண்பாடு இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றா பிரச்சனை முடியுது. இப்ப நம்மளும் தான் இப்ப சில நேரங்களில் இப்ப நீங்க ஏதாவது ஒன்ற கம்ப்யூட்டர்ல படிச்சிருப்பீங்க, அல்லது மெடிக்கல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க படிச்சிருப்பீங்க, இன்னும் ஒருவர் படிக்காதவர் இருப்பார், அவரோடு நீங்க ஆர்கியூ பண்ண, உங்களோட அவர் ஆர்கியூ பண்ண வருவார். நீங்க படிச்ச விஷயத்தை அப்ளை பண்றீங்க, பண்ணும்போது படிக்காதவர் விவரம் தெரியாதவர் உங்களோட ஆர்கியூ பண்றார். ஆர்கியூ பண்ணினால் கடைசியில் அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இந்த நேரத்தில் தான் நமக்கு மிக கஷ்டமாக இருக்கும். நம்ம படித்து ஆய்வு செய்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறோம், ஆனால் இவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று ஒதுங்க வேண்டிய ஒரு நிலைதான். அதனால தான் அந்த அறிஞர் என்ன சொன்னார், ரஜுலுன் லா எதிரி லா எதிரி அன்னஹு லா எதிரி. ரஜுல் லா எதிரி, தெரியாதவருக்கு லா எதிரி அன்னஹு லா எதிரி, தனக்கு தெரியாது என்பதும் அவருக்கு தெரியாது. இவர் யாரு? ஃபஹுவ ஜாஹில் ஃபத்ருகு, அவரை விட்டு விடுங்கள். இந்த ஷரத்தை வச்சுதான் மக்களை குழப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த ஷரத்தை போட்ட இமாம்கள் இந்த ஷரத்துக்குள்ள ஃபில்டர் பண்ணி ஹுக்கும் கொடுத்த ஹதீஸ இப்ப வந்து நம்ம திரும்ப தூக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்று கன்ஃபார்ம் ஆகி விட்டால், இந்த ஐந்து நிபந்தனைகளையும் உள்ளடக்கியதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது, எனவே அந்த ஹதீஸுக்கு என்ன தீர்ப்பு கொடுப்போம்? சஹீஹ் என்று தீர்ப்பு கொடுப்போம். சஹீஹ் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் அந்த ஹதீஸை நாம் ஆதாரமாக கொள்ள வேண்டும். அந்த ஹதீஸை நாம் ஆதாரமாக கொள்ள வேண்டும். எதில் ஆதாரமாக கொள்ள வேண்டும்? மார்க்கத்தில் உள்ள எல்லா விஷயங்களுக்கும் ஆதாரமாக கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் உள்ள எல்லா விஷயங்களுக்கும் ஆதாரமாக கொள்ள வேண்டும். ஏன் அதை நான் மார்க்கத்தில் உள்ள எல்லா விஷயங்களுக்கும் ஆதாரமாக கொள்ள வேண்டும் என்றதை சொல்றேன். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற எந்த வகையான ஹதீஸ்? இப்ப ஆஹாதான ஹதீஸ், இந்த முத்தவாத்திர 100% சஹி கன்ஃபார்ம், அது முடிஞ்சு. இப்ப நம்ம பேசிக்கொண்டிருப்பது ஆஹாதான ஹதீஸ்களை. ஏன் இந்த ஆஹாதான ஹதீஸ்கள் சஹி ஆகும்போது எல்லா விஷயங்களுக்கும் மார்க்கத்தில் உள்ள அனைத்து விஷயங்களுக்கும் ஆதாரமாக எடுக்க வேண்டும் என்று சொல்றோம் என்று கேட்டால், சிலர் வந்து இன்றைக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க சமுதாயத்தில், அகீதாவுடைய விஷயங்களில் ஆஹாதான ஹதீஸ்களை ஆதாரமாக எடுக்க முடியாது. அகீதாவுடைய விஷயங்களில் ஆஹாதான ஹதீஸ்களை ஆதாரமாக எடுக்க முடியாது. குறிப்பாக இஹ்வானுல் முஸ்லிமீன் அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த கருத்து இருக்கிறது. அவங்களோட நம்ம முரண்படுற இடங்கள்ல இது பிரதானமான இடம். இந்த ஜமாத் இஸ்லாமி இஹ்வான் போன்றவர்களோடு நம்ம முரண்படக்கூடிய இடங்களில் இது பிரதானமான இடம். நமக்கு மக்களுக்கு என்ன தெரியும்? ஜமாத் இஸ்லாமி, ஏன் நம்ம ஜமாத் இஸ்லாமியோட சேர்றல்லன்னு கேட்டா ஒரு சில மசாலாக்களை சொல்லுவோம். நமக்கு பிரச்சனை எங்க வருதுன்னு கேட்டால் அடிப்படையில் பிரச்சனை வருது. இப்ப நம்ம தமிழகத்தில் உள்ள இஹ்வான்களாக இருந்தாலும் சரி, ஜமாத் இஸ்லாமியா இருந்தாலும் சரி, அவங்க இதை பற்றி ஒரு தெளிவான கருத்தை மக்கள் மத்தியில் எதுவும் சொல்லல. இந்த தமிழ்ல சொன்னாங்க என்றால் நம்முடைய எதிர்ப்பு அவர்களுக்கு கடுமையாக இருக்கும், அவங்க நிறைய மூக்குடைப்பட வேண்டி வரும் என்பதனால் வெளிப்படைய பேசாம இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய பிரதானமா, உதாரணமா ஜமாத் இஸ்லாம் இந்தியாவில் தோற்றம் பெற்றிருந்தாலும் கூட, இதனுடைய மிக முக்கியமான உலமாக்களாக கருதப்படக்கூடியவர்கள் எகிப்தை சேர்ந்தவர்கள். அந்த எகிப்தில் உள்ள அந்த இஹ்வானிய சிந்தனை உள்ள ஆலிம்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க என்றால், ஆஹாதான ஹதீஸ்களை அகீதாவுடைய விஷயத்தில் எடுக்க தேவையில்லை என்பது. அப்ப இந்த அடிப்படையை இவர்களுக்கு கொடுத்தவர்கள் மூத்தசிலாக்கள், மூத்தசிலாக்களிடமிருந்து எடுக்கப்பட்ட அடிப்படை. அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கை என்னென்றால், ஆஹாதான ஹதீஸ் சஹீஹ் என்று புரூஃப் ஆகிவிட்டால் அந்த ஹதீஸை நீங்கள் ஃபிக்ஹுக்கும் எடுக்கலாம், அஹ்லாக்குக்கும் எடுக்கலாம், ஃபவாயிலுக்கும் எடுக்கலாம், அகீதாவுக்கும் எடுக்கலாம், எடுக்கலாம் என்பதை விட எடுக்க வேண்டும் என்பதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய நிலைப்பாடாகும். இதில் ஸ்பெஷலாக ஷேக் நாசருத்தீன் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஹுஜ்ஜியத்து ஹபரில் ஆஹாத் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். ஹுஜ்ஜியத்து ஹபரில் ஆஹாத் என்று சொல்லி ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க, சின்ன புக் கிடைச்சா பாருங்க. அந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஆஹாதன ஹதீஸ்கள் அகீதாவுக்கும் ஆதாரம் தான் என்பதை ப்ரூஃப் பண்றாங்க. அதே போல ஏற்கனவே பல உலமாக்களை சம்பந்தமாக எழுதியிருக்கிறார்கள். அப்ப சுருக்கமாக, ஒரு ஆஹாதன ஹதீஸ் சஹீஹ் என்று ப்ரூஃப் ஆகிவிட்டால் அந்த ஹதீஸை நாம் மார்க்கத்தின் எல்லா விஷயங்களுக்கும் ஆதாரமாக எடுப்பது கடமை ஆகும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, ஆஹாதான ஹதீஸ் சஹீஹ் என்று உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டால் அதை கொண்டு அமல் செய்வது, ஆதாரமாக எடுப்பது கடமையாகும். சஹீஹான ஹதீஸ்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய பிரதானமான நூல்களாக சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் என்பன கருதப்படுகின்றன. அதிலே ஒரு ஒழுங்குபடுத்தலை செய்கிறார்கள். ஹதீஸ்களில் மிக தரம் அதிகமான ஹதீஸ்கள் என்பதில் ஒன்று புகாரி முஸ்லிம் இரண்டு பேரும் சேர்ந்து அறிவிக்கக்கூடியவை. இதை முத்தஃபக்குன் அலைஹி என்று நீங்கள் ஹதீஸ் புத்தகங்களில் படிக்கலாம். முத்தஃபக்குன் அலைஹின் வந்தால் அந்த ஹதீஸில் புகாரி முஸ்லிமும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் என்பது. அதாவது சில நேரங்களில் லஃபுதில் ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து அறிவிப்பார்கள். லஃபு என்றால் வார்த்தையில், சில நேரம் கருத்தில் ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கும். புகாரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே வார்த்தை வரும், முஸ்லீமில் எடுத்து பார்த்தால் அதே வார்த்தை வரும். இப்படி சில ஹதீஸ் இருக்கும். சில நேரங்களில் புகாரி முஸ்லீம் என்று வரக்கூடிய ஹதீஸ் எடுத்து பார்த்தால் புகாரில ஒரு விதமாக இருக்கும், முஸ்லீமில் இன்னும் ஒரு விதமாக இருக்கும். ஆனால் ரெண்டும் சொல்லுகிற கருத்து ஒன்றாகவே இருக்கும். இரண்டாவதாக தரத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பது இமாம் புகாரி அறிவிக்கக்கூடியவை. மூன்றாவதாக தரத்தில் உயர்ந்து நிற்பது இமாம் முஸ்லிம் அறிவிக்கக்கூடியது. நான்காவதாக இமாம் புகாரி முஸ்லிம் இரண்டு பேரும் ஒரு ஹதீஸ் சஹீஹாக இருப்பதற்கான நிபந்தனைகளை இட்டிருக்கிறார்கள். அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்ட நிலையில் அவர்கள் அறிவிக்காத சில ஹதீஸ் இருக்கு. புகாரி கிதாபிலும் இருக்காது, முஸ்லீமிலும் இருக்காது, ஆனால் அவர்களுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக அந்த ஹதீஸ் இருக்கும். அப்படியான ஹதீஸ் நான்காவது நிலையில் வைத்து பார்க்கப்படும். அடுத்ததாக இமாம் புகாரியுடைய நிபந்தனைக்கு உட்பட்டது, அவர்கள் அவர்களுடைய கிதாபில் கொண்டு வராத ஹதீஸ். அடுத்த நிலையில் இருப்பது இமாம் முஸ்லீமுடைய நிபந்தனைக்கு உட்பட்ட ஹதீஸ், ஆனால் அவர் சஹீஹ் முஸ்லீமிலே அந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்க மாட்டார். ஏழாவது நிலையில் இருப்பதுதான் ஏனே இமாம்களிடத்தில் சஹீஹான நிலையில் இருக்கக்கூடிய ஹதீஸ்கள். புகாரி முஸ்லிம் அல்லாமல் அதிகமான சஹீஹான ஹதீஸ்களை கொண்டிருக்கக்கூடிய ஹதீஸ் கிதாபுகள் சஹீஹ் இப்னு ஹுசைமா, சஹீஹ் இப்னு ஹிப்பான். இல்லைன்னா நம்ம ஆறு கிரந்தங்கள் என்று சொல்லி படிச்சிருக்கிறோம். அதை சொல்லுவாங்க சிஹாஹு சித்தான்னு. சிஹாஹு அசித்தா என்று நிறைய தமிழ் புக்குகள்லையும் கூட எழுதியிருப்பாங்க. அந்த பிரயோகம் தவறானது. அதுக்கு சரியான பிரயோகம் குத்துபு சித்தா, ஆறு கிரந்தங்கள். எது ஆறு கிரந்தங்களும்? புகாரி, முஸ்லிம், அபுதாவுத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா. இந்த ஆறு கிரந்தங்கள் தான் குத்துபு சித்தா அழைக்கப்படும். சிஹாஹு சித்தான்னு சொன்னா இந்த ஆறு கிதாபுகளுக்குள்ள நீங்க பார்த்தால் இப்னு மாஜாவில் மூன்றில் இரண்டு பகுதி லைஃப் ஆனதான் இருக்கு. இப்னு மாஜா அந்த ஹதீஸ் கிதாப் எடுத்து பாத்தீங்கன்னா மூன்றில் இரண்டு பகுதியை விடவும் அதிகமானவை லைஃப் ஆனவை இப்னு மாஜாவில் மௌலுவான ஹதீஸும் இருக்கு. இப்னு மாஜாவில் மௌதுஆன ஹதீஸும் இருக்கிறது. அப்ப சும்மா நம்ம எடுத்தெடுப்பில் இப்னு மாஜாண்டு போட்டோம் என்றால் அதை உறுதிப்படுத்த முடியாது. எனவே இந்த சிஹாஹு சித்தா என்ற பிரயோகம் இந்த ஆறு கிரந்தங்களுக்கும் பொருத்தமற்றது. குத்துபு சித்தா என்பதுதான் மிக பொருத்தமான பிரயோகம் ஆகும். என்ன கேட்டீங்க? ஏழாவது வந்து ஏனைய இமாம்களிடத்தில் சஹீஹ் என்று கருதப்படக்கூடியது. அபுதாவு, திர்மிதி, நசாயி, அஹ்மத், தபரானி, ஹாக்கிம், இவங்கட நிபந்தனைகளுக்கு அப்பால். அடுத்தது ஒரு ஹதீஸ், இப்ப ஹசனான ஹதீஸ் சொல்றது சஹீஹ் சொன்னால் ஓகே. ஒரு ஹதீஸ ஹசனான ஹதீஸ் என்று சொல்லுவோம் என்று கேட்டால் சஹீஹுல் உள்ள ஒரு நிபந்தனை, அந்த நிபந்தனை நினைவாற்றல். நினைவாற்றல் கொஞ்சம் கம்மியாக உள்ளவராக இருந்தால் அந்த ஹதீஸ நம்ம ஹசனான ஹதீஸ் என்று சொல்லுவோம். மற்ற எல்லா நான்கு நிபந்தனைகளும் அப்படியே இருக்கும். இத்திசால சனத் இருக்கும், அதாலத் உருவா இருக்கும், ஷாத்தாக இருக்காது, இல்லத் இருக்காது. ஆனா பக்து ராவி, ராவியினுடைய அந்த நினைவாற்றலில் கொஞ்சம் அவர் கொஞ்சம் மறக்கக்கூடியவர், ஹஃப பக்துஹு, நூறு வீதம் அப்படி இல்லை என்றிருந்தால் அந்த ஹதீஸ் ஹசன் என்ற நிலையடையும். ஹசன் என்ற ஹதீஸும் கூட அமல் செய்யப்பட வேண்டிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஆகும். இப்போ ஒரு கேட்கிற ஒரு கேள்வி என்பது என்னென்றால் இமாம் திருமதி ரஹ்மகுல்லா அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லும் போது ஹாதா ஹதீஸுன் ஹசனுன் சஹீஹ் என்று சொல்லுவாங்க. ஹாதா ஹதீஸுன் ஹசனுன் சஹீஹ், இந்த ஹதீஸ் ஹசன் சஹீஹானது என்று சொல்லுவாங்க. ஒரே ஹதீஸுக்கு அவருடைய ஹுக்கும் என்ன? ஹசன் சஹீஹ். இதற்கு இரண்டு விளக்கங்களை இமாம்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று, இமாம் திருமதியிடம் அந்த ஹதீஸுக்கு இரண்டு சனதுகள் இருக்கும். இமாம் திருமதியிடம் அந்த ஹதீஸுக்கு இரண்டு சனதுகள் இருக்கும். ஒரு சனத் சஹீஹானதாக இருக்கும், இன்னொரு சனத் ஹசனானதாக இருக்கும். எனவே அவர் என்ன சொல்லுவார்? ஹாதா ஹதீஸுன் ஹசனுன் சஹீஹ் என்று சொல்லுவார். அல்லது ஒரே சனது தான் இருக்கும், ஆனால் அவர் ஹசன் சஹீஹ் என்று சொல்வதன் மூலம் எதை நாடுவார் என்றால், ஹதீஸ்களை அறிஞர்கள் சிலரிடம் இது ஹசனானது, சிலருடைய பார்வையில் இது சஹீஹானது என்று சொல்றது. இதுதான் ஹசன் சஹீஹ் என்று சொல்வதனுடைய அர்த்தம். இது இந்த பிரயோகத்தை இமாம் திருமதி மாத்திரம்தான் பயன்படுத்துவாங்க. அதே நேரத்தில் அன்புள்ள சகோதரிகளே, இந்த சில அரபு கிதாபுகள் நீங்க படிக்கும் போது ஹாதல் ஹதீது சஹீஹுல் இஸ்னாத் என்று சொல்லுவாங்க, ஹசனுல் இஸ்னாத் என்று சொல்லுவாங்க. சஹீஹுல் இஸ்னாத் ஹசனுல் இஸ்னாத் என்று சொன்னா என்ன அர்த்தம்? சனது வந்து சில நேரம் சஹீஹா இருக்கும், ஆனால் மத்து நில வேறு ஏதாவது ஒரு கோளாறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சனது வந்து சஹீஹாக இருக்கும், ஆனால் மத்தினில் கோளாறு இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் எங்காவது சஹீஹுல் இஸ்னாத் என்று போட்டாங்க என்றால் அது குறிக்கும். அதே நேரத்தில் ஹாதல் ஹதீது மத்னுஹு சஹீஹுன்னு போடுவாங்க சில நேரங்களில். மத்தன் வந்து சஹி, சில நேரங்களில் சில அறிவிப்பாளர்கள் சில சனதுகள் லைஃபானதா. இப்ப நம்ம பார்த்தோங்க அஞ்சு சனது பார்த்தோம், அதுக்கு அஞ்சு சனது இருக்கு. இப்ப சில நேரங்களில் மூன்று சனது லைஃபா இருக்கலாம், ரெண்டு சஹியா இருக்கும். சில நேரங்களில் நாலு சஹிஹா லைஃபா இருக்கலாம், ஒன்று சஹிஹா இருக்கலாம். இப்ப ஒரு சனதை பார்த்துட்டு அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. இப்ப ஹதீஸ் கலையில் ஈடுபடக்கூடியவர்கள் திடீரென்னு ஒரு சனதை மாத்திரம் பாக்குறது. இப்ப உதாரணமாக திருமதி எடுக்கிறாங்க, எடுத்து பார்த்தா ஒரு சனது வருது, அந்த சனதை பார்த்தா லைஃப், உடனே என்ன சொல்லணும், இந்த ஹதீஸ் லைஃப்ன்றாங்க. அப்படி சொல்ல முடியாது. ஒருவர் தஹ்ரீஜ் பண்ணுவாங்க, உசூலு தஹ்ரீஜ் படிக்கணும். முதல்ல ஹதீஸுக்கு ஹுக்கும் கொடுக்க வரக்கூடிய ஒருவர், ஒரு ஹதீஸ சஹீஹ் லைஃப் என்று சொல்ல வருகிற ஒருவர், அவர் முதலில் அந்த ஹதீஸை முழுக்க தஹ்ரீஜ் பண்ண வேண்டும். தஹ்ரீஜ் என்றால் என்னென்ன கிதாபில் இந்த ஹதீஸ் வருகிறது, இந்த ஹதீஸுக்கு எத்தனை சனத் இருக்கிறது என்பதை அவர் அடையாளப்படுத்தி விட்டுத்தான் அதுக்கு பிறகுதான் ஹுக்கும் கொடுக்கணும். அப்படி பார்க்கும்போது ஒரு ஹதீஸுக்கு பத்து சனது இருக்கும் சில நேரம், அந்த பத்து சனதுல ஒன்பது லைஃபாக இருக்கும், ஒன்று சஹீஹா இருக்கும். சில நேரங்களில் இப்ப முஹத்தித்களிடத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விதி என்னன்னு கேட்டால், லைஃபான ஹதீஸ்கள், லைஃபான அதாவது சனதுகள் பலது உண்டு சேரும் போது ஒரு ஹதீஸ் ஹசன் லி கைரிஹி என்ற தரத்திற்கு உயரும். அதை நம்ம நாலா பிரிச்சோம், சஹீஹ் லி தாத்திஹி, சஹீஹ் லி கைரிஹி. இந்த சஹீஹ் லி தாத்திஹி என்றால் ஒரிஜினலி சஹீஹ், சஹீஹ் லி கைரிஹி என்றால் ஹசனாக இருந்து சஹீஹா மாறுறது. ஹசன் லி தாத்திஹி என்றால் ஒரிஜினலி ஹசன், ஹசன் லி கைரிஹி என்றால் தாயிஃபாக இருந்து ஹசனுக்கு அப்கிரேட் பண்ணப்படும். அப்ப இதுக்குள்ள பாடங்கள் தான் நீங்க சில நேரம் உசுல் ஹதீஸ்ல முதாபா ஷவாஹித் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வேற ஒரு டைம் கிடைக்கும் போது நம்ம இந்த வகுப்பு தொடரலாம் இன்ஷா அல்லாஹ். உசுல் ஹதீஸ் வகுப்பு தொடர்ந்து தஹ்ரீஜ் பண்றது எப்படின்றதை நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்ப சுருக்கமாக நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ளணும் என்று கேட்டால், அவசரப்பட்டு ஒரு ஹதீஸுக்கு ஹுக்கும் கொடுத்து விடாதீர்கள். உதாரணமா ஹவுஷப் என்ற ஒரு ராவி இருக்கிறார். இந்த ஹவுஷப் என்ற ராவி, உதாரணமா அந்த துவாவுக்கு பிறகு முகத்தில் கையை தடவுறது அறிவிக்கிற ராவிகள்ல ஹவுஷப் ஒருவர். ஹவுஷப் தாயிஃப், தாயிஃப் என்பதனால ஒரு ரிவாயத்தில் ஒரு ஏதோ ஒரு செய்திக்கு உங்களுக்கு ஹவுஷப் வந்துட்டார், உடனே நீங்க ஹதீஸ் லாயிஃப் என்று அவசரப்பட்டு சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும், அந்த ஹதீஸை தஹ்ரீஜ் பண்ணுங்க. எங்க எங்க அந்த ஹதீஸ் வருதுன்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். பண்ணது ஒரு பார்த்தால் ஹவுஷப் வார தபக்காவில் வேறொரு சனதுல வேறொரு ராவி வரலாம். ஹவுஷப் இருக்கிற அதே தபக்காவில் வேறொரு ராவி வந்தால் ஹவுஷப் வந்து கொஞ்சம் சப்போர்ட், அவருக்கு சப்போர்ட் கிடைக்குது. கிடைக்கும் போது அந்த ஹதீஸ் கடைசியில் ஹசனோ அல்லது ஹசன் லி கைரிஹியோ என்கிற நிலைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த பகுதி நிராகரிக்கப்பட வேண்டிய ஹதீஸ்கள், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஹதீஸ்கள் சஹீஹ் ஹசன், சஹீஹ் ரெண்டு வகைப்படும், சஹீஹ் லிதாத்திஹி சஹீஹ் லிகைரிஹி, ஹசன் ஹசன் லிதாத்திஹி ஹசன் லிகைரிஹி. இப்போ மறுக்கப்படக்கூடிய ஹதீஸ்களை பொறுத்தவரையில் இரண்டு காரணங்களால் ஹதீஸ் மறுக்கப்படும். ஒன்று, சனதில் ஏற்படக்கூடிய கோளாறு, சனதில் ஏற்படக்கூடிய துண்டிப்பு, கோளாறு என்பதை விட துண்டிப்பு. இரண்டாவது, ராவியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, சனதில் இருக்கக்கூடிய துண்டிப்பு. இரண்டாவது, ராவியில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த இரண்டு காரணங்களாலேயும் ஒரு ஹதீஸ் மறுக்கப்படக்கூடிய ஹதீஸாக மாறும். மறுக்கப்படக்கூடிய ஹதீஸ்களில் ஒரு வகைதான் லைஃபான ஹதீஸ். லைஃபான ஹதீஸ் என்றால் அதுக்குரிய வரைவிலக்கணம் ஹுவல்லதி ஃபக்கத ஷர்தன் மின் ஷுருதில் ஹசன். ஹசனுக்கு இருக்கக்கூடிய நிபந்தனைகள் ஏதாவது ஒன்று இல்லாமல் போனால் லைஃப். ஏனென்றால் சஹீஹ் குறிக்கக்கூடிய நிபந்தனைகள் ஏதாவது ஒன்று இல்லாமல் போனால் ஹசனாகவும் மாறும். சஹீஹ் குறிக்கக்கூடிய நிபந்தனைகளில் ஏதாவது ஒன்று இல்லாமல் போனால் ஹசனாகவும் அந்த ஹதீஸ் மாற வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் நுணுக்கமாக அந்த தாரீஃபை சொல்றாங்க. ஹசனுக்கு இருக்கக்கூடிய தாரீஃபுகள் ஷர்த்துகளில் ஏதாவது ஒன்று இழக்கப்படுமாக இருந்தால் அந்த ஹதீஸ் ஹசன் என்று அழைக்கப்படும், சாரி லைஃப் என்று அழைக்கப்படும். லைஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்வது இதுதான் நமக்கு அடிப்படையில் தேவையான பகுதி. லைஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்வதை பொறுத்தவரையில் லா யஜிபுல் அமலு பிஹி பி இஜ்மாஇ உலமாஇல் முஸ்லிமீன் ஃபி ஐ மௌதுஇன் கான். எந்த தலைப்பாக இருந்தாலும் லைஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்யக்கூடாது என்பது முஸ்லிம் உலமாக்களினால் யோகோபிக்கப்பட்ட ஒரு முடிவாகும். ஷேகஞ்சித பதிவு செய்கிறார். இவர் சும்மா அந்த செய்தியை சொல்லல, இவருடைய ஆய்வுக்கு பிறகுதான் இந்த முடிவுக்கு வரார். அப்ப உலமாக்கள் எல்லோருடையும் ஏகோபித்த முடிவென்ன, லைஃபான ஹதீஸை கொண்டு எந்த தலைப்பு, அகீதாவாக இருக்கலாம் அல்லது ஃபிக்ஹாக இருக்கலாம் அல்லது அஹ்லாக்காக இருக்கலாம், எந்த ஒரு தலைப்பாக இருந்தாலும் அந்த தலைப்பில் இந்த ஹதீஸை கொண்டு அமல் செய்யக்கூடாது. இரண்டாவது ஒரு கருத்து இருக்கென்னால், சிலர் சொல்றாங்க பெரும்பாலான அறிஞர்கள் மன்னிக்க வேண்டும், பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து என்னன்னு கேட்டால் ஃபலாயிலுல் அமல், ஃபலாயில் அமல் என்றால் என்ன, அமல்களுடைய சிறப்பு. அதே போன்று தர்கீப் தர்ஹீப், தர்கீப் என்றால் ஆர்வம் ஊற்றுறது, தர்ஹீப் என்றால் பயம் காட்டுறது. இப்படியான விஷயங்களில் வரக்கூடிய லைஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்யலாம் என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடாகும். லைஃபான ஹதீஸ்களை கொண்டு பொதுவாக அமல் செய்யக்கூடாது என்பது ஏகோபித்த முடிவு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் எக்ஸப்ஷன், என்னது, அமல்களுடைய சிறப்பை சொல்வதற்காக வேண்டி ஃபலாயில் அல் அமல் அல்லது தர்கீப் தர்ஹீப் ரெண்டுமே அமல்களுடைய சிறப்பு தான், அதை சொல்வதற்காக வேண்டி லைஃபான ஹதீஸ்களை பயன்படுத்தலாம். சில அறிஞர்கள் பயன்படுத்துவது சிறந்தது என்றும் சொல்றாங்க. இதற்கு மூன்று கண்டிஷன்கள் அவர்கள் போடுகிறார்கள். லைஃபான ஹதீஸ்களை ஃபலாயில் உல் அமாலில் பயன்படுத்துவதற்கு மூன்று நிபந்தனைகள் அவசியமாகும். ஒன்று என்னென்று கேட்டால் அந்த ஹதீஸில் காணப்படக்கூடிய பலவீனம் கடுமையானதாக இருக்கக்கூடாது. அந்த ஹதீஸில் காணப்படக்கூடிய பலவீனம் கடுமையானதாக இருக்கக்கூடாது. கடுமையான பலவீனமாக இருந்தால் அதை ஃபலாயில் அமாலிலும் எடுக்க முடியாது. இரண்டாவது நிபந்தனை ஐயந்தரிஜல் ஹதீது தஹ்த அஸ்லின் மஹ்மூலின் பிஹி, அமல் செய்யப்படக்கூடிய ஒரு ஆதாரத்திற்கு கீழ் அந்த ஹதீஸ் வர வேண்டும். அமல் செய்யப்படக்கூடிய ஒரு ஆதாரத்திற்கு கீழ் அந்த ஹதீஸ் வர வேண்டும். அப்படின்னால் என்ன, அந்த அமல் எதன் மூலம் பதிவாயிருக்க வேண்டும், சஹிஹான ஹதீஸின் மூலம் பதிவாயிருக்க வேண்டும். சிறப்பு லைஃபாக இருக்கும், பிரச்சனை இல்லை. சிறப்பு லைஃபாக இருக்கும், பிரச்சனை இல்லை. இப்போ ஒரிஜினலி லைஃபான ஹதீஸை கொண்டு அமலை உருவாக்க முடியாது. உதாரணமா தஸ்பீ தொழுகையை போல, இப்ப தஸ்பீ தொழுகை சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் அனைத்துமே லைஃபானது. ஷேக் அல்பானி ஒரு இடத்துல ஹசன் லிகைரிஹின்றதுக்கு சொல்றாங்க, ஹசன் லிகைரிஹின்னு சொல்றாங்க. ஆனால் அதற்கு முதல் இமாம் இப்னு தைமியா, அவங்களுக்கு முதல் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் போன்ற இமாம்கள் அது லைஃபானது, கடுமையான லைஃபானது என்பதை பதிவு செய்து விட்டார்கள். அதனாலதான் ஷேக் இப்னு பாஸ், ஷேக் முகமது இப்னு சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் அந்த தஸ்பீத் தொழுகை சம்பந்தமாக ஹதீஸ் லைஃபுன் ஜித்தன், கடுமையான பலவீனமான நிலையில் உள்ளதுன்னு சொல்றாங்க. எனவே இந்த லைஃபை கொண்டு நம்ம தஸ்பீத் தொழுகை உருவாக்க முடியாது. ஏனென்றால் லைஸ லஹு அஸ்லுன் மஅமூலும் பிஹி, ஒரு ஆதாரபூர்வமான செய்தி ஏற்கனவே அதற்கு கிடையாது. மூன்றாவது நிபந்தனை அல்லா யஅதகீத இந்த அமல் பிஹி சுபூதஹு, அமல் செய்யும் போது இது ஆதாரபூர்வமானது என்று நம்பக்கூடாது. பலவீனமான ஹதீஸை நம்ம அமல் செய்கிறோம், அமல் செய்யும் போது இது ஆதாரபூர்வமானது என்று நம்முடைய உள்ளத்தில் நம்பிக்கை வந்துவிட கூடாது. பலில் இஹ்தியாத லிதீனிஹி, நம்ம ஒரு பேணுதலுக்காக இதை செய்கிறோம் என்றுதான் நினைத்துக் கொள்ள வேண்டுமா? இந்த மூன்று நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருந்தால் ஒரு தாயிஃபான ஹதீஸை ஃபலாயிலுல் அஹ்மாலில் பயன்படுத்தலாம் என்று இமாம்கள் சொல்றாங்க. அந்த பெரும்பாலான இமாம்கள் இந்த நிபந்தனைகளை குறிப்பிடுபவர் இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி. ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய பல கிதாபுகளில் இந்த விஷயத்தை கடுமையாக மறுத்து முடிவு என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், நமக்கு லைஃபான ஹதீஸ்கள் ஃபலாயில் உள்ள அம்மாலிலும் தேவையில்லை. ஏன் தேவையில்லை? சஹிஹான ஹதீஸ் தாராளமாயிருக்கு. உதாரணமாக முன்பின் சுன்னத் தொழுகைகள், ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்னால பின்னால் இருக்கக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள், இது சஹிஹான ஹதீஸ் மூலம் பதிவாயிருக்கு. இதனுடைய சிறப்பை சொல்றதுக்கு நிறைய சஹிஹான ஹதீஸ் இருக்கு. இருக்கும் போது இன்னும் ஒரு லைஃபான ஹதீஸை கொண்டு வந்து சொல்லணுமா? இதை வச்சு தான் தபலிக் சகோதரர்கள் என்ன செய்யறது, தாலிம் கிதாபில் ஃபலாயில் அஹ்மால் என்று சொல்லி சுன்னத் தொழுகையினுடைய சிறப்பை சொல்றது கபருக்குள்ள தொழுகார். ஏன் அதை சொல்லிங்கன்னா, லைஃபான ஹதீஸ ஃபலாயில் அஹ்மாலுக்கு பயன்படுத்தலாம் என்ற ஒரு காரணத்தை வைத்து அளவுக்கு மீறிய நிலையில் இந்த லைஃபான ஹதீஸ்களை பயன்படுத்த வந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்வது போன்று லைஃபான ஹதீஸ்களை ஃபலாயிலுல் அஅமாலிலும் பயன்படுத்துவது கூடாது. ஹேர், இதோட நம்ம நிறுத்திக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இதுல நீங்க முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், இவ்வளவு நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிந்திருக்கும், இது வஹியோடு நேரடியாக தொடர்பு பட்டது கிடையாது. இது எதோட தொடர்பு பட்டிருக்கு? இஜ்திஹாதோடு தொடர்பானது. எனவே ஹதீஸ்களை சஹீஹ் லைஃப் ஆக்குவது என்பது இஜ்திஹாதுக்கு உட்பட்ட ஒரு கலை என்பதில் நம்ம எப்போதுமே தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ஏற்கனவே நடந்த நம்முடைய வகுப்பில் நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்று எல்லா அறிஞர்களும் ஏகோபித்து சொன்னால் அல்ஹம்துலில்லா, அது சஹீஹ் தான். எல்லா அறிஞர்களும் நீங்க நம்மளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த தாவாக்களத்தில் என்ன பொறுத்தளவில் தமிழ் உலகத்தில் இருக்கக்கூடிய யாரும் பெரிய ஆளுங்களாக நமக்கு தெரியல. எல்லாரும் வந்து மாணவர்கள், கொஞ்சம் தரம் கூடி குறைந்த மாணவர்கள் தான். சில மாணவர்கள் நல்ல டேலண்டட்டான மாணவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சிலர் ஆரம்ப நிலையில், நடுநிலையில் உள்ள, ஆரம்ப நிலையில் உள்ள மாணவர்களாக இருக்கிறார்கள். ஆளுங்கள் என்கிற லெவலில் நம்ம யாரையும் பார்க்க முடியவில்லை. ஆனால் பொதுமக்களை பொறுத்தளவில் ஒருவர் மிம்பரில் ஏறி ஹொத்பா ஓதிட்டார், அவரை ஆலிம் என்று தான் போடுறாங்க. சில நேரம் நீங்க பார்த்துருப்பீங்க, பேரறிஞர் என்று கூட போடுறாங்க. முன்னால தமிழ்ல போடும்போது தமிழுலக அறிந்த பேரறிஞர் இன்னாருடைய உரை இன்றைக்கு இங்கு இடம்பெறும். பார்த்தீங்க என்றால் அவர் அட்லீஸ்ட் ஒரு அரபு மதரசா கூட முடிச்சிருக்க மாட்டார். அவரை பேரறிஞர் என்று போடக்கூடிய நிலை மக்கள் மத்தியிலேயும், மக்கள் அந்த லெவல்ல தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆலிம்கள் என்று நம்ம இங்க குறிப்பிடுவது, உதாரணமாக ஹதீஸ் கலையில இப்போ நவீன காலத்தில் இருந்தவர்கள் ஷேக் அல்பானி, அதே போன்று அதனோடு தொடர்பானவர்கள் ஷிம்பாஸ், அதுக்கு முதல் இருந்த மிகப்பெரிய இமாம்கள், இவர்களைத்தான் நம்ம ஆலிம் என்பதன் மூலம் நாடுகிறோம். எனவே இந்த அறிஞர்கள் ஒரு ஹதீஸை சஹீஹ் என்று எல்லோரும் சொல்லிவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அது சஹீஹ் தான், அதை கொண்டு நாம் அமல் செய்ய வேண்டும். எல்லோரும் தாயிஃப் என்று சொல்லிவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், லாயிஃப் தான், எல்லோரும் அதை கொண்டு அமல் செய்ய வேண்டும். ஆனால் சிலர் சஹி சிலர் லைஃப் என்று சொல்லும் போது நம்ம அவசரப்படக்கூடாது. மாணவர்கள் என்ற நிலையில் இருக்கிற நம்ம, நம்மளும் கண்மூடித்தனமா தக்லீத் பண்ணக்கூடாது. நம்ம கொஞ்சம் தேடுவோம், தேடி பார்த்துட்டு நமக்கு ஒரு முடிவு வரும் தானே, அந்த முடிவை நம்ம செய்வோம். உதாரணமாக அறிவிக்கிற இமாம் அபுதாவுதே லைஃப் என்று சொல்லிட்டாங்க. அப்ப அது நமக்கு டவுட் இல்லை. நம்ம பயன் பண்ணக்குள்ள மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும் போது நம்ம சொல்லலாம் அது லைஃப் என்று. அதை கொண்டு அமல் செய்யாதீர்கள் என்று போதிக்கலாம். என்ன எல்லாருமே ஹோபித். அதே நேரத்தில் இதை சம்பந்தமாக நிறைய வாத பிரதிவாதங்கள் இருக்கிறது. இப்ப என்னிடம் ஒருவர் வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன் என்றால், இந்த ஹதீஸில் ஹதீஸ்களை அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. சிலர் ஹசன் என்று சொல்கிறார்கள், சிலர் லைஃப் என்று சொல்லலாம். உதாரணமா ஷேக் உசைமின் ரஹ்மவுல்லா அவர்கள் இதை லைஃப் பண்றாங்க, ஷேக் அல்பானி ஹசன் என்று சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் இதுல நமக்கு தெரிந்தவரையில் இது லைஃப் என்பதுதான் மிக சரியானதாக தெரிகிறது. ஆனால் யாராவது தஹபல்லாம ஓதினால் அவரை நீங்கள் பித்யத்வாதி என்று சொல்லாதீர்கள், அவர் பித்யத்தை செய்கிறார் என்று அவரை நீங்கள் தடுக்க போகாதீர்கள். ஆனால் அல்லாஹும் இலக்க சுமத்து கூடாது என்று பயன் பண்ணுவோம் நம்ம. ஏன்? அது நமக்கு தெளிவாக 100% கன்ஃபார்ம். எனவே இந்த விஷயத்தில் எப்போதுமே நீங்கள் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும்.